ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் திபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஹாததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோ பகவதோஸ்ய தயைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரவத்யே. அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீவத்சசின்னமிஸ்ரேப்யோ நம உக்தி மதீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம். அடியேன் தாசானுதாசன் எல்லோருக்கும் திருவடி தாமரைகள் அடியேன் சக்கர பிரணாமங்களை தெரிவிச்சுண்டு ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் அனுபவிச்சுன்னு வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் எம்பெருமானுடைய பரம காருண்யாதிசயம் அவனுடைய மாயையை அவனே விளக்க வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நாம் இதை தொடருகிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், போன உபன்யாசத்தில் அவனுடைய மாயா அப்படிங்கிற விஷயம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சொல்லும்போது பொதுவாக வேறு சிலர்கள் யாமா சா மாயா அப்படின்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். நமக்கு அதில் வந்து ஈடுபாடு கிடையாது. யா மா சா மாயானா எவ்வளவோ விதமான அர்த்தங்களை கொடுக்கும். எது இல்லையோ, மாங்கிறத நெகட்டிவாக எடுத்துகிட்டு போனால் எது இல்லையோ அது மாயை அப்படின்னு சொல்லுவார்கள் சில பேர். மானா லக்ஷ்மி பிராட்டின்னு அர்த்தம், எவள் லக்ஷ்மி பிராட்டியோ அதை மாயைன்னு எடுக்கிறார்கள், அப்படி ஒரு அர்த்தம் பண்ணுகிறார்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே பிராட்டி ஸ்ரீயத்தே இது ஸ்ரீஹி ஸ்ரயத்தே இது ஸ்ரீஹின எல்லோராலும் சேவிக்கப்படுகிறாள்னு வரும்போது பேசிவ் வாய்ஸில் சொல்லும்போது அவளை ஸ்ரீயத்தே இது ஸ்ரீஹி என்று எல்லோராலும் சேவிக்கப்படாநிற்கிறாள் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். அப்புறம் ஸ்ரயத்தே இது ஸ்ரீஹின்னு வரும்போது இவள் எம்பெருமானை சேவிக்கிறாள் ஆக்டிவ் வாய்ஸ். அதனால் இந்த இடத்துல பிராட்டியும் எம்பெருமான் ஆசிரயிச்சுத்தான் இருக்கிறாள். எல்லா ஜீவன்களும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு புருஷகாரம் பண்ணி எம்பெருமானத்தில் போகணுங்கிற ஆசைப்படுகிறார்கள். அதனால் லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு சொல்லும்பொழுதே பிராட்டியோட சேர்ந்து எம்பெருமான் நமக்கு ஒரு ஆச்சாரிய புருஷனாக ஆகிறான், பீதக வாடை பிரானார், பிரமகுருவாகி வந்து என்றெல்லாம் சொல்லும்படியாக நமக்கு ஆச்சாரியனாக எம்பெருமானே எழுந்துள்ள இருக்கும்போது பிராட்டியினுடைய வேலை என்னன்னு கேட்டால், உபதேசம் பண்ணுபவள் உபதேசத்தாலே மீளாத போது இருவரையும் திருத்துவள், திருத்துவது இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே, சேத்தனனையும் உபதேசத்தாலே, எம்பெருமானையும் உபதேசம். உபதேசத்தாலே மீளாத போது சேத்தனர்களை அருளாலே திருத்தும், எம்பெருமானை வடிவழகுனாலே திருத்தும் என்றெல்லாம் நமக்கு பார்த்து வரும். அதுக்கு முக்கியமான விஷயமா இருக்க, ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதிலே ஸ்ரீ சம்பந்தம் அனுசந்தேயம். ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டுகையாலே இதிலே ஸ்ரீ சம்பந்தம் அனுசந்தேயம். மூச்சுப்படியில திருமந்திர பிரகரணத்திலே இதெல்லாம் எடுக்கிறார். அப்போ பிராட்டியை பற்றின விசேஷங்கள் எல்லாமே நமக்கு இப்படி நமக்கு புருஷகாரமாக இருக்கக்கூடியவள்னு சொல்கிறோமே தவிர அவளையே மாயைன்னு சொல்லிடுறது இல்லை நம்ம சம்பிரதாயத்தில். மேற்கொண்டு அந்த பிராட்டியினுடைய ஸ்ரீ சம்பந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிரமங்களெல்லாம் அவள் கேட்டு ஸ்ருணோதி ஸ்ராவயதி என்று அதுக்கெல்லாம் கூட அவளுக்கு ஸ்ரீ அப்படிங்கிறது தான் பெயர். அதனால் குணக்கடலாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சில சந்தர்ப்பங்களில் சுவாதந்திரியம் தலையெடுக்கும் போது அப்போது என்ன பண்ணுறது, அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய சுவாதந்திரத்தை குலைக்கும்படியாக பண்ணி நாராயண பதத்துக்கு உண்டான ஆச்சரியமான திருநாமங்கள் எல்லாம் துவயத்தில் சொல்லும்போது இந்த வியாக்கியானம் வருகிறது. அதாவது திருமந்திரத்தில் பிராட்டியினுடைய சந்நிதி சம்பந்தம் வேணும்னு அனுசந்தானம் பண்ணிக்கொள்ள வேணும்னு தான் சொன்னார்களே தவிர சாட்சாத் ஸ்ரீத்வம் அப்படிங்கிறது நமக்கு துவயத்திலே கிடைக்கிறது. அந்த துவயத்தில் துவயத்தாலே பேர் என்கிறது அப்படிங்கிறதுனாலே அவளாலேயே பேர். பிராட்டி கடக கிருத்தியமாக இருந்து எம்பெருமானுடைய சேர்ப்பதற்கு காரணமாக இருப்பதனாலே உகார வாச்சகம் அப்படிங்கிறதாகவும் இருக்கிறாள். அதே சந்தர்ப்பத்தில் உகாரம் அவதாரணார்த்தத்தை சொல்லுகிறதுன்னா நம்ம நிறைய பார்த்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் இது பல மகான்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அப்படியே விஜாபனம் பண்ணுறேன் அவ்வளவுதான். இந்த இடத்துல மாயா துவயா குணமயி கிளையா நிசிருஷ்டாக சாத்தே விபோகி விவ நர்மன நிர்மிமீதே கௌதஸ்குதாக ஸ்திர குதர்க்க வச்சேன கேச்சித் சத்யாம் ஸ்ருதௌ ச பதிராக த்வயி தன்மஹிம்னாஹ. சொல்ல முடியாக மாயை அப்படிங்கிறது அது ஒரு தனி வஸ்துவாக இருக்கு. எம்பெருமான் மாயையை கொண்டு பல காரியங்களை சாதிக்கிறான் அப்படிங்கிறது தெரிய மாயாம் உபாசிரிதா மாயாம் ஆசிரிதா இப்படிலாம் வரும். பகவான் குறவை கோத்தல் சந்தர்ப்பத்தில் கூட பாகவதத்திலே ஒரு அழகான ஸ்லோகம் வந்திருக்கு. பகவான் அபிதா ராத்திரி சரதோத் புல்ல மல்லிகாக வீக்ஷரந்தும் மனச்சக்கரே யோகமாயாம் உபாசிரிதா என்று சொல்லும்படியாக யோகமாயை என்று ஒரு ஆசிரியிச்சுத்தான் எம்பெருமான் அந்த காரியங்களை நடத்துகிறான் அப்படின்னு வரும்போது அப்போ அதில் பிராட்டி ஏற்கனவே நீலாதேவி அதில் வந்து அங்கே சொல்லுகிறார்கள் ராதைன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அது நப்பின்ன பிராட்டிங்கிறதா நம்ம சம்பிரதாயத்தில் பேசுகிறோம். நப்பின்ன பிராட்டியை வைத்து கொண்டு எல்லோருடையும் குறவை கோத்தல் எம்பெருமான் கோக்கும்போது குறவை ஆட்சியரோடு கோத்ததவும் கொண்ட முன்னேந்தியதவும் என்று சொல்லும் அந்த குறவகோத்தல் சந்தர்ப்பத்தில் கூட யோகமாயின்ற ஒன்று ஆசிரியிச்சு. ஏன்னா அதுக்கு தான் மூன்று விஷயங்கள் உண்டு லோகத்தில், சாத்விக ராஜச தாமச குணங்கள் மூணு குணங்களோடு அதை வந்து நிர்வகிச்சுண்டு போகும்படியான ஒரு யோகமாயை அப்படிங்கிறது ஒன்று சொல்லுகிறார்கள் சம்பிரதாயத்தில். இது தத்துவத்திரயத்திலையும் இதனுடைய விஸ்தார விஷயங்கள்லாம் நிறைய எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த யோகமாயை வந்து எப்படின்னு கேட்டால் பகவான் சொல்கிறான், தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித. மாயையை கடக்கிறார்கள்னா அப்போ பிராட்டியை மாயைன்னு சொல்ல முடியுமோ? ஏன்னா பிராட்டியை கடக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நமக்கு தான் பிராட்டி புருஷகார போதியாக இருக்கிறாளே. அதனால மாயாம் ஏதாம் தரந்திதே உடையவர் ஆச்சரியமாக கீதா பாஷையில் சாதிக்கிறார். இந்த மாயைங்கிறது அது யோக மாயை அப்படிங்கிறது எம்பெருமான் ஒரு தனித்த வஸ்துவாக ஒரு தேவதையாக கொண்டிருக்கிறான், அதை ஆசிரியிச்சு சில காரியங்களை செய்வன் அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு மாயையில் நன்னா போட்டு வாட்டி எடுத்துருவன். எனக்கு எல்லாம் தாண்டிட்டேன்னு சொன்ன மார்க்கண்டே எனக்கு என்ன ஆச்சு நிலைமை, மார்க்கண்டே எனும் கரியே அப்படின்னு சொல்லும்படியாக அவனே அங்கே சாட்சி பூதமாக இருந்தானே எம்பெருமான் ஒருவனே அப்பேற்பட்ட பரபிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கண்டே எனும் கரிய கருத்த மனம் ஒன்றும் வேண்டாக கண்ணனல்லால் தெய்வமில்லை. ரொம்ப அழகாக சாதிச்சுட்டார். அதனால ஆழ்வார் சாதிக்கிறது தான் நமக்கு பரம பிரமாணமாக இருக்குது இந்த இடத்துல. அதனால இந்த மாயா துவயா குணமயீக்கில யான் சிருஷ்டான்னு சொல்ல முடியாது. எம்பெருமானே குணத்ரயாத்மகமாக எந்த ஒரு மாயையானது தேவதைகளால் பிணைக்கப்பட்டதோ இங்கே எல்லாத்தையும் பிணைச்சி வச்சிருக்கிறான் அவன். அந்த மாயை தேவரிற்கு ஒரு விளையாட்டைத்தான் நினைவு மூட்டும்படியாக இருக்குன்னார். அப்படின்னா அந்த விளையாட்டை பற்றி நம்ம பிரபஞ்சம் அப்படிங்கிறத பிராட்டியும் பெருமானாகவும் எப்படி சேர்ந்தவன் உன்த்வம் உஞ்சத்பிகி ஞஞ்சத்பிகி கந்துகைரிவ கிரீடதி அப்படின்னு பவான் கிரீடத்தின்னா நாரதர் சொல்லிட்டு வராருங்க. நீ இப்படிலாம் விளையாண்டு வரையடா, பந்தை வந்து கீழே போட்டு போட்டு தட்டி விளையாடுறது போலையும் தூக்கி போட்டு மற்றவர்களிடத்தில் போட்டு விளையாடுறது போலையும் நீ விளையாடுகிறாயே, அதுதான் உனக்கு பிரபஞ்சம்ங்கிறது உனக்கு ஒரு லீலா மாத்திரமாக இருக்குது, விளையாட்டு சாதனமாக இருக்குது. அதை வந்து பிரம்ம சூத்திரத்திலையும் சொல்லும்போது லோகபத்து லீலா கைவல்யம் என்று சொல்லும்படியாக லோகபத்து லீலா இதெல்லாம் லீலாஸ்தானமாக இருக்குது. பகவான் கைவல்யத்தை கூட ஒரு வேடிக்கையாக காட்டிட்டு மாயையினால மயக்கி ஆத்மா அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு போய் இருகல் இறப்புன்னு சொல்லும்படியாக அது ஒரு சின்ன ஒரு சங்குச்சிதமான ஒரு மோட்சம். சங்குச்சிதமான மோட்சம்னா ரொம்ப சின்னது, விகாசமான மோட்சம்தான் சாட்சாத் மோட்சம் வைகுண்டம் என்று அவன் திருவடியில் போய் சேர்ந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை பெறுவோமே அது விகாசித மோட்சம் என்றும், சங்குச்சித மோட்சம் இருகல் இறப்பு. இருகல் அப்படின்னு சொன்னால் இந்த ரொம்ப சங்குச்சிதமாக குறைச்சி போயிட்ட இறப்புன்னா இந்த இடத்துல மோட்சம்னு வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அப்பேற்பட்ட ஆச்சரியமான விசேஷத்தாலே எம்பெருமான் இதையெல்லாம் பிரபஞ்சம் அவனுக்கு ஒரு விளையாட்டாக விளையாடுறான். நம்ம என்ன தான் சொன்னாலும் நாஸ்திக புத்தி அடைஞ்சவர்களாம் தத்குதா தற்கு அது எப்படி அது எப்படின்னு விவாதம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை தான் கௌதஸ்குதாக குதக்குதா திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பார்கள். புனப்புனா பௌன புண்ணியேன அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த இடத்துல அதாவது புனகாமன மீண்டும் மீண்டும் அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருத வியாக்கரணத்தில் பௌன புண்ணியேனு சொல்லுவோம். அதுபோல் குதகா குதகான்னு சொல்கிறவள கௌதஸ்குதாகனு சொல்லுவோம் இந்த இடத்துல. அதனால இவாளெல்லாம் எப்பேற்பட்டான்னா இவனுடைய பகவானுடைய மகிமை மாயையில் அவளெல்லாம் போட்டு ஆட்டி எடுப்பான். எவ்வளோக்கு அவ்வளோ கீழே போகிறாளோ அவர்களும் பகவான் இன்னும் கீழே படுகொழி பாதாளத்தை தள்ளும்படியான மாயையில் பிணக்கும்படியாக செஞ்சிருவானே, உன் மாயையை கடத்தல் இது தெரியாதா எம்பெருமானே இப்படிலாம் சொல்லிட்டு வந்தார். இதுக்கப்புறம் தான் சாட்சாத் வைகுண்டத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு வரார். யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி கம்பாய தேவ பரமம் தபச பரஸ்தாத் தேஜோமயம் பரமசத்வமயம் த்ருவம் யதி ஆனந்த கந்தமதி சுந்தரம் அத்புதம் யதி யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி கம் வாயுதேவ பரமம் தமச பரஸ்தாதி கம் அப்படின்னு ஆகாசம் அர்த்தம். தேஜோமயம் பரமசத்வமயம் த்ருவம் யத் ஆனந்த கந்தம் அதிசுந்தரம் அத்புதம் யத். எந்த ஒரு ஸ்தானத்தை யத் ஹி வைஷ்ணவம் பரமம் பதம் என்று சொல்லும்படியாக எந்த ஒரு ஸ்தானத்தை விஷ்ணுவுடைய சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பரமபதம்னு சொல்லுகிறார்களோ, எந்த ஸ்தானமானது தமசுக்கு அப்பால் பரமாகாசம் என்று சொல்லப்படுறதோ, எந்த ஸ்தானமானது தேஜோமயமாகவும் அந்த நிகிருஷ்ட சத்துவமாயம் வேற ஒன்றும் கிடையாது, சதா சத்துவம்தான் அந்த இடத்துல அப்படி இருக்கிற ஸ்தானமோ எது உண்டோ, சாஸ்வதமாகவும் இருக்கக்கூடியதோ, எந்த ஸ்தானமானது ஆனந்த கந்தமாகவும் மிகவும் அழகாக இருக்கக்கூடியதாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறதோ அந்த வைகுண்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ எந்த ஒரு ஸ்தானத்தை விஷ்ணு சம்பந்தம், அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். பகவான் வைஷ்ணவ, அதாவது அந்த விஷ்ணுவாக இருக்கக்கூடியவன் அந்த லோகமாகவும் ஆகி நிற்கிறான், லோகத்தை தனியாகவும் காட்டுவான். இதை பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடிய விஷயம் இது. பகவான் பரந்தாமமாகவே ஆகி இருக்கிறான் அங்க. அதனாலதான் அவனை வந்து லோகம்னு தனியா பிரிச்சுடாம வைகுண்டன்னே அவனுக்கு ஒரு பேர் உண்டு. அதனாலதான் அவனுக்கு வைகுண்டன், விகுண்டமான விஷயத்தை லோகத்தை அவன் கட்டியாளக்கூடியவன் வைகுண்டன். அந்த தாமமாகவே ஆகி நிற்கிறான். அப்ப தாமமாகவும் இருக்கிறான், அவன் தாமங்கிற அந்த லோகத்தையும் தனி தனித்து பிரிச்சும் காட்டுறான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மாயையா இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒன்றும் புரிய போறதில்லை. அது எல்லாத்தையும் கடந்தவர்கள் எம்பெருமான் திருவடி அடையவர்களுக்கு தான் அந்த லோகத்தை காட்டி கொடுத்து, அதுல முக்தர்கள் நித்தியர்கள் எல்லாரையும் காட்டி அவர்கள் திரள்கள் நம்மளை ஒரு கோவையாக ஆக்கி நம்ம கைங்கரியத்தை தந்தருளும் அப்படிங்கிறதுனால அது ஒரு சுவதாமணி பிரம்மணி ரம்சியத்தே நமகான்னு விஷ்ணு புராணமும் சொல்றது. சுவதாமணி பிரம்மணி, அந்த சுவதாமம், அது தாமமாகவே பகவான் ஆகி நிற்கிறான் அப்படின்னு தான் சொல்றது சாஸ்திரங்கள் நமக்கு. அதனால் யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆமனந்தி சொல்லும்படியாக, விஷ்ணுவோட சம்பந்தம் பெற்ற அந்த லோகம் அத பரமபதம்னு சொல்றா இல்லையா, எந்த ஸ்தானமாவது தமசுக்கு அப்பால், அந்த ஸ்தானம் வந்து தமசப்பரஸ்தாது வேதம் சொல்றது இல்லையா, தமசஸ்து பாரே என்றெல்லாம் சொல்லும்படியாக, தமசுக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவோ,
மிருத்யுரமிர்தந்தரிஹின. அங்க வந்து ஒரு மிருத்யுங்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜரா மரணம் மூப்பு பசி தாகம் தூக்கம் எதுவுமே இல்லாத ஒரு தனிஸ்தானம் அங்க. துஞ்சா முனிவர்கள் கண்ணை கூட கொட்டமரார்கள், அனிமிஷர்கள்னு பேர வாழ்க்கு. அங்கே இருக்கக்கூடிய நித்தியர்கள் முக்தர்கள் சதா பஷ்யந்தி சூரயா திவி வச்சுராதம்னு சொல்லும்படியாக அந்த எம்பெருமானையே கொட்ட 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 பார்த்துட்டு இருந்து சந்தோஷத்தோடு அங்கே இங்கேயும் அங்கேயும் உலாவிண்டு ஏதத் சாமகா என் ஆஸ்தின் சாமகானம்லாம் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்தானம் அங்கே. காக்கலி கிழக்கலைன்னு சொல்லும்படியாக எவ்வளவோ கூஜந்த காக்க எல்லா விதமான பறவைகளும் அங்கே, பக்ஷி ஜாலங்கள்லாம் கிழக்கிழா பிளப்பெல்லாம் சத்தம் கொடுத்துண்டு எல்லாமே எப்படி இருக்கும்னா, கீசு கீசன்றங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசினேன் எல்லாம் அங்கே. அங்கேயும் சமஸ்கிருதமும் தமிழும் இருக்கும் போல் இருக்கு. மணிப்பிரபாலமா எல்லா பறவைகளும் கிளி என்ன கிளி அப்படியே கொஞ்சம் அந்த இடத்துல குயில பஞ்சமஸ்தல பஞ்சமஸ்தானத்துல பாடிண்டு மயில்கள்லாம் கால் கால் சத்தம் கொடுத்துட்டு நிஷாதத்துல சத்தம் கொடுத்துட்டு இப்படி விதவிதமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அங்க இருக்கும் பறவைகள்லாம் அப்படியே மந்த ஜாலங்கள் பண்ணும். பரத்வாஜ பட்சிகளும் அங்க இருக்கக்கூடிய கெண்ட பறவைகள் கேதார பறவைகள் எல்லாருமே அப்படியே பட்சி ஜாலங்கள் இங்கே அங்கேயும் பறக்க சப்தங்கள்லாம் அப்படியே மந்த மாரதம் வீசும்போது அந்த படகுல நம்மளை உட்கார வச்சுட்டு எம்பெருமான் அழைச்சிட்டு போகும்போது அந்த ஓடக்காரன் அந்த நித்தியர்களிலேயே ஒருவன் ஓடக்காரனாக வந்து நம்மளை அழைச்சிட்டு போகும்போது நீண்டு இருக்கக்கூடிய ரகரகமா இருக்கக்கூடிய தோட்ட புஷ்பங்கள்லாம் காண்பிச்சுட்டே பகவான் எப்படி வந்து சீதா பிராட்டிய அப்பப்போ பகூன் ருத்துன்னு சொல்றாருங்க. கல்யாணம் ஆன சந்தர்ப்பத்தில் பகவான் விஜகார பகூன் ருத்துன்னு அப்படின்னா, அந்தந்த காலங்களில் எந்தெந்த ருத்துக்கள்லாம் வருமோ, வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, அந்தந்த காலத்தில் எது எது உண்டோ அப்படி அப்படி எல்லாத்தையும் காண்பிச்சுட்டே அனுபவிக்க செய்வான் பிராட்டியை அப்படின்னாரு. அதே போல் இந்த இடத்துல பகவான் அங்கே ஒரே க்ஷணத்தில் எல்லாத்தையும் நமக்கு காட்டி கொடுத்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னு நமக்கு சொல்லுவன் இல்லையா, காட்டுவாங்க. அதுதான் தமசுக்கெல்லாம், அது இருட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வஸ்து. சதா எப்பயுமே மஞ்சள் வெயில் சாயங்காலம் எப்படி இருக்கும், அப்படிதான் இருந்துட்டுருக்கும், பிரகாசமாக இருந்துட்டுருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்கள்லாம் சர்வ சுத்த சத்துவமாக இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்கள். அதை வந்து இனிமேல் தனியாக போய் அறிய வேண்டிய விஷயம் இல்லாதபடி அதுவே சுயம் பிரகாசமாக இருந்துட்டுருக்கும் அங்கே. அதுதான் ஒரு ஆச்சரியம். அதை இதை வந்து நான் சொல்லலை, இதை தத்துவ திரயத்திலையும் ஆச்சரியமாக இது வர்ணனை இதை பற்றி இருக்குது. வைகுண்டத்தில் எல்லாமே சுத்த சத்துவம் தான், அது எப்பொழுதுமே சதாசர்வ காலமும் பிரகாசித்த வஸ்துவாக இருக்கும் என்றெல்லாம் இதை வர்ணிக்கிறார்கள். அச்சேதன வஸ்துவை பற்றி பேசும்போது அப்படி தமசப்பரஸ்தாதுன்னு சொல்லும்படியாக எல்லாம் இருட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அது ஒரு தனி ஸ்தானம், எப்பொழுதும் அங்கே வெளிச்சம்தான், சதா சுத்த சத்துவம்தான். அதுவும் சத்துவத்திலையும் சுத்த சத்துவம் அப்படின்னு, ஏன்னா சாதாரண சத்துவத்தில் கூட சில சந்தர்ப்பங்களில் ராஜச தாமசம் கலந்துடும், அது பூமிக்கு உட்பட்ட சத்தியலோக பரியந்தம் இப்படி தான் இருக்கும். ஆ பிரம்ம புவனார் லோக்காக புனராவர்த்தினோர்ஜுனா, இது சொல்லும்படியாக சத்தியலோக பரியந்தம் பிரம்மா இருக்கிற லோக பரியந்தம் இப்படி தான் இருக்கும். மாம் உபேத்தியது கவுந்தேயா புனர்ஜென்மன வித்தியதேன்னு சொல்கிறாங்க. மாம் உபேத்தி எந்த இடம், தமசப்பரஸ்தாது, இந்த வைகுண்டத்தை தாண்டி நம்ம, அதாவது இருட்டை தாண்டி போயிட்டோம்னா பெரிய கார் இருள் போல ஒரு இருட்டு 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 இருந்துட்டு இருக்கும். எப்போ ஏழு ஆபரணங்கள்லாம் தாண்டி மேலே போன பிறகு ஒரு இருட்டு இருக்கும், அந்த இருட்டுக்கு தான் அமானவன் கரஸ்பர்சம் ஆதிவாகிக்க நம்மளை அழைச்சிட்டு போகிற சந்தர்ப்பத்தில் அவருடைய பெருமையினாலையும் அவருடைய பிரகாசத்தாலையும் நம்மளை அழைச்சிட்டு போகும்போது சர்வ சுதந்திரமாக நம்ம போயிடுவோம். போன பிறகு அங்கே விரஜா நதி கிட்ட ஒரு தனி பிரகாசம் தெரியுமே, அதை தான் தமசப்பரஸ்தாத்து நீங்கள் சொல்கிறாருங்க. தேஜோஹோ மயம் பரமசத்தமயம் த்ருவம் யதி, தேஜோ தேஜோமயமாக இருக்கு அங்கே வந்து சதா சர்வ காலம் எல்லாம் தேஜஸ், சாதாரணமான ஒரு வெளிச்சம் இல்லை, இல்லை சுடக்கூடிய வெளிச்சமும் இல்லை அங்கே. இப்போ மதியானம் 12 மணி ஆயிடுச்சுனாக்கா இந்த வெயில் காலத்தில் எப்படி சுடுறது அந்த மாதிரி இல்லையே, சதா மஞ்சள் வெயிலோடு இருந்து மந்த மாருதம் வீசிண்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா, அந்த ஓடக்காரன் சப்தம் கொடுத்துண்டு ஒரு ராகத்தை பாடிட்டு வந்துட்டேன்னாலும் அது எவ்வளவு அழகாக இருக்கும், அந்த காட்சி ரம்யமாக மனோரம்யமாக இருக்கும் இல்லையா. அங்கே தான் சஹ்யாச்சல குட்டகாச்சலம்னு எப்படி பூமியில் இருக்கோ அதை கூட ஆச்சரியமாக 1000 மடங்கு பெருசான சஹ்யாச்சல குட்டகாச்சலங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடியது. அது மாதிரி உத்தியான வனங்களில் அழைச்சிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்தானமானது தேஜோமயமாக இருக்கக்கூடியது, நிகிருஷ்ட சத்வமாயும் இருக்கும்னா, வேற எதுவும் கலசாத சத்துவ குணம் நிரம்பி இருக்கக்கூடிய இடம், சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. ஒரு காலம் மற்றதெல்லாம் கூட அழிஞ்சு போயிடும், அது திருப்பார்க்கடல் வரைக்கும் தான் பகவான் அப்படி காட்டுறான். திருப்பார்க்கடலை தான் அப்படி சயனம் பண்ணும்போது கராரவிந்தே என பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்திரசிய புட்டேசயானம் என்று சொல்லும்படியாக சயனம் பண்ணுறதெல்லாம் அந்த திருப்பார்க்கடலை நமக்காக காட்டுறது. திருப்பியான அங்கே அவ்விடத்திலேருந்து அவதார கந்தம்னே பேர் திருப்பார்க்கடலுக்கு. அவதார கந்தம்னா என்னன்னு கேட்டா, அங்கிருந்து தான் பகவான் எல்லா விதமான அவதாரங்களையும் பிரபஞ்சங்கள்லாம் சிருஷ்டி பண்றது எல்லாமே அவ்விடத்திலேருந்து, அதனால்தான் அதுக்கு அவதார கந்தம். நாம இது எங்க பார்க்கலாம்னா நம்ம பிரம்மோற்சவத்துல பார்க்கலாம். பகவான் அவ்விடத்துல பிரம்மோற்சவம் கண்டருளும் போது வீதி வாகனங்கள் வேற வேற வாகனத்துல வீதி புறப்பாடு கண்டருள்றானே, அப்போ அவனை நேர மறுபடியும் நித்தியபடியே மூலஸ்தானத்தை கழிச்சுட்டு போயிடுறது இல்லை. அது ஏன்னா வெளியில் எவ்வளவோ எச்சல் இருக்கலாம், எங்கேயோ எவ்வளவோ பட்டு வந்திருக்கலாம். எம்பெருமான கண்ணாடி அறையில சேவிக்க வைப்பார்கள், கண்ணாடி அறையில் போய் சேர்றதும் கண்ணாடி அறையிலேருந்து தான் புறப்பட்டு வருதும். அதனால கண்ணாடி அறை தான் உற்சவ காலங்களில் அவதார கந்தமாக இருக்கும், அதுலேருந்து தான் வாகன புறப்பாடுகள்லாம் விதவிதமாக இருக்கும் அப்படிங்கிறாப்புல. பகவான் நேர வைகுண்டத்திலேருந்து எதையும் பண்ணுறதில்லை, திருப்பார்க்கடலில் இருந்து தான் பண்ணுறான் அவ்விட. அதனால அந்த ஸ்தானங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் திருப்பார்க்கடலில் போய் நின்றுடும், வைகுண்ட ஸ்தானத்துக்கு மட்டும் சாஸ்வதமாக இருக்கும். அது ஒரு காலம் அதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. எந்த ஸ்தானமாவது ஆனந்த கந்தமாக இருக்குன்னா, அங்கே நுழையிற சந்தர்ப்பத்திலேயே விரஜானதில் முக்கிய எடுத்தால் காரண சரீரம் வந்துடுறது. அடுத்த க்ஷணம் அலங்காரங்கள் பண்ணுறாடே, பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தேன் கௌசிகி உபனிஷத்துன்னு சொல்கிறது. அந்த அலங்காரங்கள் பண்ண அடுத்த க்ஷணம் நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம், உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே ஆனந்தம் நம்மளை அப்படியே ஆட்கொள்ளுமே நம்மளை. ஏன்னா ஆனந்தத்துக்கு தானே எதிர்மறை கிடையாது, சுகத்துக்கு தான் துக்கம்ங்கிறோம், மானத்துக்கு அவமானம், அதுபோல் ஆனந்தத்துக்கு எது எதிர்மறை ஒன்றுமே கிடையாது. ஆனந்தம் ஆனந்தம் சதா அதனால்தான் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதுன்னு வேதமும் சொல்றது. அந்த ஆனந்த கந்தமா இருக்கக்கூடியது ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் சாதாரணம் ஏதோ கரடமரடான பாதை, அதுல போகணுங்கிறதே இல்லாம எல்லாமே மெத்து 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 எம்பெருமான் நடக்கக்கூடிய ஸ்தானங்களாச்சே, அதனால எல்லாம் மெத்து மெத்துன்னு இருக்கும். மேலும் நித்தியர்கள் நித்திய சூரிகளும் முக்தர்களும் இங்கேயும் எங்கேயும் சாமகானம் பண்ணி ஓடக்கூடிய ஸ்தானமாச்சே. எங்கேயாவது கல்லு முள்ளு இருக்குமா, இல்லை யாராவது பெருக்க போறாளா, ஒன்றும் கிடையாது. எப்பொழுதுமே அவ்வளோ இடத்துல அழகிய தான் இருந்துகிட்டே இருக்கும். அது தானாகவே சுயமே அது அழகு தான். அது அதோட மட்டும் இல்லை, ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அதிசுந்தரம் அத்தம் அப்படின்னு விட்டாருங்க. சுந்தராக்காரமாக இருக்கிறதோட பரவாயில்ல, எது அத்தம் அத்தமாக எது விளங்குகிறதோ அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை வைகுண்டத்தை நமக்கு காட்டினார். அது அதோட மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த ஸ்லோகத்திலையும் யத் பிரம்மருத்ர புருஹூத முகைர் துராபம் நித்யம் நிவத்தி நிரதைஹி சனகாதிபிர்வா சாயுஜ்யமுஜ்வலமுச்சந்தி யதா பரோக்ஷ்யம் யஸ்மாத் பரம் ந பதமஞ்சிதமஸ்தி கிஞ்சித் யத் பிரம்மருத்ர புருஹூத முகைர் துராபம். எந்த ஸ்தானமானது சாட்சாத் பிரம்மா ருத்ரன் இந்திரன், புருஹூதன்னா இந்திரனுக்கு புருஹூதன்னு வேதத்தில் சொல்லும் அந்தந்த இடங்களில். அந்த இந்திரன் எப்பேற்பட்ட யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் நிவர்த்தி தர்ம நிஷ்டர்களாக சனகாதிகளாலும் அடைய முடியாத ஒரு ஸ்தானம்ங்கிறது உண்டோ. எப்பேற்பட்ட பிரம்மருத்ராதிகள் கூட கிட்ட போக முடியாது, வைகுண்டம்ங்கிற இடம் தனித்த ஒரு வஸ்து. அப்போ இவர்கள்லாம் எங்கேயாவது போய் எம்பெருமான்கிட்ட பேசணுமானா திருப்பார்க்கடலை தான், அவதார கந்தம்னு சொல்கிறோமே அங்கே தான் போக முடியும். அதனாலே சனகாதிகள் கூட அடைய முடியாத ஸ்தானம்ங்கிறது ஒன்று உண்டு. அந்த துவாரபாலகர்கள் அந்த ரெண்டு பேரும் நிற்க வச்சு, நாலு பேரும் நிற்க வச்சுட்டாரு, சனக்கர் சனத்குமாரர் சனாதனர் சனந்தனர்னு சொல்லும்படியா. பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் சதா அவர்களும் சுத்த சத்துவர்கள் பிரம்மச்சாரி சிரேஷ்டர்கள் சின்ன குமாரர்கள், அவர்களையே தடுத்து நிறுத்தும்படியாக ஆயிடுத்துன்னா வைகுண்டத்தில் உள்ளே போக முடியுமோ? யாருமே போகக்கூடிய ஸ்தானம் இல்லை. முக்தாத்மாக்கள் மட்டும்தான் அங்கேருந்து புறப்பட்டு போகும்போது அங்கே பலவிதமான விசேஷங்களாலே அர்ச்சிராதி கமனம் பண்ணி அதுக்கு அதன் பிறகு விரைஜியில் முக்கி எடுத்த பிறகுத்தானே அதுவும் உள்ளே போகிறது. அதுக்கும் இவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால துராபம் அது அடையக்கூடிய ஸ்தானமே இல்லை, இவர்களாக அடையக்கூடிய ஸ்தானம் இல்லை. நிவர்த்தி தர்ம நிஷ்டர்களாக இருக்கக்கூடிய சனகாதிகள், அதாவது தர்ம எதுவுமே அவர்கள் சதா பிரம்மச்சாரிகள் சதா ஆனந்தமூர்த்தி போல பகவான் திருநாமத்தையே சொல்லிண்டு இங்கே அங்கேயும் பஜனம் பண்ணிட்டு ஓடக்கூடியவர்கள். ஏன்னா வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதாரனர் ஆழ்வார், அது மாதிரி இருக்கக்கூடிய சனகாதிகள் அவளாலையும் அடைய முடியாத ஸ்தானம்ங்கிறது ஒன்று உண்டாகி அதுதான் வைகுண்டம். எந்த ஸ்தானத்தை சாட்சாத்கரிப்பதை முக்கிய சாயுஜ்யமாக சொல்றார்களோ, முக்கிய சாயுஜ்யம் சாலோக்கியம் சாயுஜ்யம் சாமீபியம் சாரூபியம்னு சொல்லும்படியாக, சாமீபியம் கிட்ட போயிடுறது, சாரூபியம் அவனை போலயே திருமேனி வந்துடுறது. நமக்கு நாலு கைகளோடு நம்ம இருந்துருவோம், ஸ்திரீகளாக இருப்போம் எல்லாரும். ஏன்னா மணிவல்லி பேச்சு தானே நமக்கு எல்லாமே, அதனால ஸ்திரீகளாக போயிடுவோம். அவ்விடத்தில் சாயுஜ்யம் சாலோக்கியம் அப்புறம் சாமீபியம் சாரூபியம் இந்த நாலு விதமான மோட்சங்களை சொல்றது எங்க அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய ஹிருதயத்திலையும் சதுர்விதமான தேகபர்ணாசிரமாதிகார பலமோக்ஷ சாதன கதியுக தர்ம வியோக ரூப கிரியாதிகளை அறிவிக்கிற போது அந்த மோட்சான்னு எடுக்கும்போது அந்த மோட்சத்துக்கு நாலு விஷயங்கள் எடுக்கிறார்கள். சதுர்விதமான இந்த நாலு மோட்சம் சாயுஜ்யம் சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் அப்படின்னு. அப்போ அந்த சாயுஜ்யம் அப்படிங்கிறத கைவல்யமாக காட்டிட்டு சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் அப்படிங்கிறத எம்பெருமான அடைவதோ எம்பெருமான போல ரூபம் கொள்வதோ அந்த லோகம் சொல்லக்கூடிய வைகுண்டத்தில் எம்பெருமான் தர்மாதி பீட்டத்தில் எழுந்தருள் இருக்கும்போது அவ்விடத்தில் அவனுடைய திருவடியில் பத்தி கொண்டு மேலே ஏறி அவன்கிட்ட போகும்போது கோசின்னு கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்லும்படியாக ஆச்சாரியன் நம்மளை நியமிச்சிருப்பாரு. அதுபோல் அதை எல்லாம் பதில் பேசி சாந்தேந்து மென்முலை அவள் திரத்தகத்து அவளோட இருந்துட்டேன், இங்கே திரியாத்திரமாக இருந்துட்டேன், இப்போ நான் இங்கே வந்துட்டேன் போந்தேன் புண்ணியனேன்னு சொல்லும்படியாக இவ்விடத்தில் வந்துட்டேன் சுவாமின்லாம் சொல்லுவார்கள். எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் தான் பகவான் நம்மளை கட்டிண்டு ஐயோ உனக்கு கால்லாம் வலிக்கிறதான்னு தன்னுடைய உத்தரியத்தால் ஊதி ஊதி ஒத்தனம்லாம் கொடுப்பான்னு அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் உண்டு. அப்போ எம்பெருமான் நம்மளை அங்கீகாரம் பண்ணுற காலத்தில் நமக்கு என்னன்னு கேட்டால் சனகாதிகள்லாம் கூட போக முடியாத ஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக போகும்படியாக அமையிறது. யாருக்கு போகும்படியாக அமையிறது? சாட்சாத்தாக முக்தாத்மாக்கள். இவர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆழ்வார் ரெண்டு விதமாக எடுத்துட்டாருங்க. ஒன்று தொலைவெள்ளி மங்கலத்துக்கு எடுக்கும்போது அந்த மணி மண்டபம் இருக்கு, தூமணி மாடம் அப்படிங்கிறது நித்தியர்களை குறிக்கும். துவளில்மா மணிமாடம் முக்தாத்மாக்களை குறிக்கும். தூமணி மாடம்ங்கிறது ஆண்டாள் சாதிச்சது, அதாவது நித்தியர்கள் தூமணியானவர்கள், தூமணி மாடத்தவர்கள், அவர்கள் ஒரு காலம் சம்சாரத்திலே கீழே வராதவர்கள், சம்சார தோஷமே இல்லாதவர்கள், சம்சார சேற்றிலேயே படாதவர்கள், அவர்கள் தூமணி மாடத்தைச் சேர்ந்தவர்கள். துவள்னா தோஷம், தோஷத்தை தோஷத்துலன்னா சம்சாரமாகிய தோஷத்தில் இருந்து அப்புறம் இல் அது இல்லாமல் ஆனவர்கள், அதாவது முக்தி கிடைச்சி மோட்சம் கிடைச்சி போகிறவர்கள், அவர்கள் இவர்களை துவளில் மா மணிமாடம்னு சொல்லுவோம். இவரை இப்படி இந்த துவளில் மா மணிமாடம் என்ன, தூமணி மாடம் என்ன, இப்படி எல்லாம் அனுபவிக்கப்பெறும்படியான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டா அந்த வைகுண்டம் தானே. அங்கே வேற யாரும் போக முடியாது, சனகாதிபீர்வான்னு சொல்ல முடியாது, அவர்கள் கூட போக முடியாது. சாயுஜ்யம் உஜ்வலமுச்சதி யதாபரோக்ஷ்யம், எந்த ஒரு சாயுஜ்யமாக சாட்சாத் கரிப்பதை முக்கிய சாயுஜ்யமாக சொல்லுகிறார்களோ, எந்த ஸ்தானத்தை காட்டிலும் சிறந்த ஸ்தானம்ங்கிறது வேற ஒன்று இல்லையோ, இந்த ஸ்தானத்தை காட்டிலும் வேற ஒன்று எதுவும் கிடையாதுன்னு தைரியமா சொல்லலாம். அப்பேற்பட்ட ஸ்தானம்ங்கிறது எது ஒன்று உண்டோ அதுதான் சாட்சாத் வைகுண்டம். இப்போ வைகுண்ட வர்ணனையே கொஞ்சம் ரொம்ப சுலபமாக கொடுக்குறார். நீ கத்தியத்ரயத்தில் சாட்சாத் நமக்கு எம்பெருமானார் சாதித்தபடி வைகுண்ட கத்தியத்தில் சொன்ன பிரகாரம் கூட அது குறைச்சிண்டு வந்துட்டார். இதில் இதில் எம்பெருமானை பற்றி வர்ணனை முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த லோகம் எப்பேற்பட்டதுன்னு நமக்கு இப்போ ஒரு பரீட்சை பூர்வ பரீட்சையும் பண்ணி வைக்கிறதுனாலையும் இந்த வைகுண்ட லோகம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரார். இப்போ இந்த ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு பூர்த்தி பண்ணி நிறுத்திப்போம். மேற்கொண்டு சில விஷயங்கள் வைகுண்ட ஸ்தவத்தில் அடியேன் அடுத்த காலக்ஷேபத்தில் சொல்லலாம் என்று விழைந்து இன்றைய காலக்ஷேபத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். அடியேன் விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீ குருஷ்வ யதிராஜதயாம் புராசேக்ஞோ யமாத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்யசரணோ பவதீதி மத்வா.